Garunial Galapati Mantuma.
Sabhapathumani, 1996 Anka Dekadarana Divara Jal Sampat Panate, other Eminum Mekolahak, Amatuma Ganlati Nava, Abiswasakarna Mangtan Etumagi Paramarte Vinette, Mirate, Divara Karmante Yedina, Divara Janatavat, Divara Karmanting Yapina, Janatavat, Evagema Divara Asen Paribhojanekarna Janatavat, Divara Karmantiat, Nagasituvime, Paramapavitra Chetanaving, Vinette Kilmama Hitanava, Eunata Mata Danno Meke Loku භයානක පැත්තක් තියෙනවායි කියලා. ඔබට දැන් මේ ඇමුණුම් වලින් හත් වෙනි පිටුවේ 96 අංක දෙක දරන දිය ජල සම්පත් පනතේ වැඩිපුරම අවධානය යොමු කරලා තියෙන්නේ 14 ආ වගන්ති යටතේ තියෙන ඒ වගන්තිය තමයි විශාල විග්‍රහයකට හසු කරලා තියෙන්නේ. මුදෙහි තියෙනවා යුරෝපීය සංගමේ තහනම ඉවත් කරගෙන ඒ ලැබෙන මුදලින් ඔබතුමා විශ්වාස කරන්න එපා කවදාවත් මේ රටේ තියෙන සියලුම ප්‍රශ්න ඒ තුලින් විසඳ ගන්න පුළුවන්කම ලැබෙයි කියලා. එහෙම විශ්වාස කරනනම් ඒක මම මම කියනවා ඒක මිත්‍යාවක්. ඒ වගේම දීවර අමාත්‍යංශය තුල තියෙන මූල්‍ය අර්බුදයේ හරි වෙනත් අර්බුද හරි ඒ තුලින් ගොඩ ගන්න මේක පාදක වෙනවා කියලා විශ්වාස කරනෝ නම් ඒකත් තමයි තුමනි මිත්‍යාවක් කියන එක මම මේ මොහොතේ කියන්න ඕන. මොකද මේ වගේ අනපනත් ගේනකොට සංශෝධන ගේනකොට ඔබතුමා දන්නවා දීවරයගේ දහඩිය මහන්සිය තමයි ඒ දීවරයා හරි හම්බු කරන මුදල් තමයි මේ යුරෝපීය සංගමේ තහනම් ඉවත් කිරීම නිසා රට ලැබෙන්නේ. එතකොට එහෙමනම් ඒ අයට යම් සහනයක් එය තෘප්තිමත් වෙන විදියේ වැඩපිළිවෙළක් තමයි අපි අපේ පැත්තෙන් දීවර අමාත්‍යර විදියටත් ඔබතුමා නිලධාරීන් විදියටත් සිද්ධ කළ යුතු වෙන්නේ කියන එක මම විශ්වාස කරනවා. එනිසා මේ අද අරන් එන රෙගුලාසි වලින් ඇතැම් මේවට මගේ සහයෝගය තියෙනවා. සමහර ඒවාට මම මේ මොහොතේ විරෝධය පළ කරනවා. මම කියන්න ඔබතුමාට මේකේ තියෙනවා මේ එක වගන්තියක් තියෙනවා ශ්‍රී ලංකාවේ අනන්‍ය ආර්ථික කලාපය තුල මහමුහුදේ හෝ වෙනත් රාජ්‍යයක අනන්‍ය ආර්ථික කලාපය තුල දීවර මෙම සිදු කරන ලබන විදේශීය දජේස දීවර බෝට්ටුක සේවකී අපේක්ෂා කරන ලබන ශ්‍රී ලංකාවේ යම් පුරවැසියෙකු ඒ කියන්නේ දැන් දීවරයා සේවකයෙක් කිරීමට තමයි බලාපොරොත්තු වෙන්නේ අන්න ඒ සංශෝධන වලින්. මම කියනවා ඒ අපරාධ කරන්න එපා. මොකද අපේ රටේ දීවරය කියලා කියන්නේ ආත්මගරුත්වයක් අභිමානයක් තියෙන මිනිස්සු. ඒ නිසා ඒ මිනිස්සු විදේශීය යාත්‍රාවල කුරේ කුලීකරු වශයෙන් යොදවන්න උත්සාහ කරන්න එපා. ඒක සමහර පුජ්‍යලින්ගේ ඔළුයි අමාරුව නිසා ඇතිවෙච්ච විකෘතියක් වෙන්න පුළුවන්. ඒ නිසා අපේ දීවරය ශක්තිමත් අපේ දොන්ට හැකියාව තියෙනවා. ඒ නිසා ඔබතුමා කරන්න ඕන අපේ දීවරයන්ට අවශ්‍ය තාක්ෂණයේ මේ හැකියාව වර්ධනය කරගන්න පුළුවන් ශක්තිය යාම්පන්න ඒ සුබ සාධන කටයුතු ඒ සියල්ලම දීලා ඒ මිනිස්සු ඈත දියඹ මූදේ ඕන මොහොතක යන්න බය නැහැ. එනිසා අපේ රටේ දීවර කර්මාන්තය ඒ වගේම ජාතන්ත්‍ර මුහ දීවර කර්මාන්තය කරන්න ඒක සම්පත් දාගෙන එන්න ඒ හැකියා වර්ධනය කරන්න ඒ මිනිස්සු කුලීකාර බවට පත් කරන්න එපා කියන කාරුණික කිල්ලීම මා මේ මොහොත කරනවා. ඒක වෙන කෙනෙකුගේ අවස්ථාවයක් වෙන්න පුළුවන්. ඒ වගේ මම කියන්න ඕන එතෙන්දී දවතුමාම කිව්වා මේ දික්කෝවිත වරාය මං මට මතක හැටියට නවත්තලා තියෙනවා. ඔබතුමා සතු ඒ කියන්නේ අමාත්‍යන් සතු විශාල ජීවර යාත්‍රා දෙකක්. මෙන්න මේ ජීවර යාත්‍රා දෙක මට මතකයි ඔතුමා කිව්වා අපට පුළුවන්කම තියෙයි කියලා. ඔය කෙලවල්ල පන්නෙට යොදවලා අපේ ක්‍රූ එකක් දාලා කියන්නේ අපේ පිරිසක් දාලා ඒ හැකියාව සංවර්ධනය කරගෙන ඒ තුලින් මේ මාළු අල්ලීමේ ආදර්ශය ලබා දෙන්න. එහෙමනම් තමුන්නාන්සේ මේ වැඩේට ප්‍රථම අන්න ඒ වැඩේ ආරම්භ කරන මම දන්නේ නැහැ යාත්‍රා දෙකේ තත්ත්වය මොකද්ද කියලා. ඒ යාත්‍රා දෙක යහපත් තත්ත්වේ පවතිනෝ නම් අපේ ධීවරයෝ තෝරලා හොඳ ස්කීපර්ලා දාලා කර්මාන්තේ හසල දැනුමත් තියනවා දාලා සාම්පලයක් විදියට ඒ කටයුත්ත කරන්නයි කියලා මං ඉල්ලීමක් කරනවා. එහෙම නැතුව විදේශ ධීවර යාත්‍රාවල සේවය කරන්න ඒවට කම්කරු වශයෙන් යොදවන්න බලාපොරොත්තු නැපා කියන ඉල්ලීම මම කරනවා. ඒ වගේම චුට්ටක් ඔබතුමා කතා කරනකො මේකද කියන්නේ.
ගරු ඇමැත්තමා, ඒ වගේම අර කියන නැව් දෙක දැන් පාවිච්චියට ගන්න බෑ. අපි ඒක වෙන්දේසි කරන්න දාලා තියෙනවා. ඒත් මේ ලක්ෂ 35කට තමයි නැව් දෙකම ඉල්ලන්නේ.
මොකද මේකේ තියෙනවා මේ විදේශීය තදේසයි දීවර බෝට්ටුවක සේවය කිරීමට අපේක්ෂා කරන ලබන යම් තැනත් එකද මම කිව්වේ. දැන් අපි ඒකට අවස්ථාව තියෙනවා යනෝනි මිනිස්සු. ඒක මම කියන්න එපා කියලා.
ප්‍රශ්නයක් නැහැ. ඒකට රැකියා කරන්න පුළුවන්. හැබැයි අපේ රටේ අපේ දජේ යටතේ අපි හැම බෝට්ටු දෙන්න තාම කිසිම තීන්දුවක් අරගෙන නැහැ.
මම කියන්නේ කියන්නේ මම කියද්දී දැන් අපේ මූල සීමාව තුළ විදේශ යාත්‍රා මාළු අල්ලනව නම් මමගේ දැන්තත් ඒ සිද්ධිය වෙනවනේ මැතුමා. ඔබතුමා දන්නේ නැහනේ ඉන්දුනීසියන්, කොරියන්, තායිවාන්, ජපන් ඒ වගේම කරපු දේ ඉන්දියන් බලන්න ඔබතුමා දන්නව මේක. දැන් ඉන්දියානු ඩොලර් කොයි තරම්? ඒක නිසා ඔබතුමා පිළිතුරු දෙන්නකෝ මේ අද කතාවේදී. නෑ අසත්‍යයක් නෙවෙයි ඔබතුමා දන්නව මේක. ඔබතුමා දන්නෝනේ මේක. ඔබතුමාට අනිවාර්යයෙන්ම පෙන්නලා දිනවා. ඔබතුමාට අමාත්‍යංශයට කිව්වම මම තර්කන්නේ නෑ. ඔබතුමාට
මයික් එක දෙන්න.
ඔබතුමා ඉල්දාරින් නිසා ඔබතුමාට දීවරය ඇවිල්ලා දීවර අමාත්‍යංශය තුලදී විදේශ යාත්‍රා ඇවිල්ලා අපේ මූදේ සහ ජාත්‍යන්තර මූදේ ක්ලෝසියර් නෙට්කමේ සම්බන්ධ කරගෙන
මන්ත්‍රීතුමා
ආකාරය අපේ බෝට්ටු වලට මාළුවක් දෙන ආකාරය ඔබතුමාගේ දැහින් දැක්කා.
මන්ත්‍රීතුමා ඒ අපේ
ජනවාරි මාසේ 20 වෙනිදා
වැරදි
සමුන්නාංශේ මේ උතුරු කරේ ගියා ගිහිල්ලා නේවි එකේ ඒ යාත්‍රා දෙකකින් නිරීක්ෂණය කරනකොට ඔබතුමාම අපට කිව්වා මට කිව්වා මගේ ඒ කියන්නේ මම ජීවිතේට වගේ අත්දැකීමක් ලැබුවේ නැහැ ඉන්දියානු ඩොලර් යාත්‍රා ඔබතුමාගේ බෝට්ටුවේ හප්පන්න ආවා. තේරුම් ගන්න මේක කියන්නේ අපට අපි උගලට බෙහෙත් ගන්න එපා. ඒක කරුණාකරලා මම කියන්නේ ඔබතුමා ඉන්නකෝ මම හැප්පෙන්න යන්නේ
එතුමාට පැහැදිලි කරන්න අවස්ථාවක් දෙන්න. වැරදි විදියට මේ එතුමා කිව්ව විදියට ඉන්දුනීසියාවේවත් කොරියාවේවත් ජපානයේවත් චීනයේවත් කිසිම නැවකට අපේ මුහුදු තීරයට අපි ඇතුල් වෙන්න දෙන්නේ නැහැ. ඉන්දියානු ධීවරයන්ගේ ගැටලුවක් තියෙනවා. ඒවත් අපි උපරිම වශයෙන් අත්අඩංගුවට ගන්නවා. දැන් අර මන්ත්‍රීතුමෙක් කිව්වා දැන් සැලකියුතු මට්ටමකට අඩු වෙලා කියලා. දැන් මේ ප්‍රදේශයේ චාර්ස් මන්ත්‍රීතුමාම සාක්ෂි දැරුවා. එතුමා කිව්වා දැන් පෙරට වැඩිය විශාල වශයෙන් අඩු වෙලා. මොකද අත්අඩංගුවට ගන්න කිසිදු යාත්‍රාවක් අපි නිදහස් කරන්නේ නැහැ.
මේ මොකද ඔබතුමා බලන් ඉන්නේ නැහනේ ඇත්තට.
නෑ අපේ නාවික හමුදාවට අසු වෙනවා අපේ මුහුදු තීරයට එනකොට.
හැමතුම හරි අංශුවක් අය මම මේ කතා කරන්නේ කර්මාන්ත පිළිබඳව සහ කර්මාන්ත ක්ෂේත්‍ර දින තියෙන ආදරය නිසා. එදමුකු නිසා නෙවී. මේක නෑ
වැරදි මන්ත්‍රීතුමා මම මේ ඔබතුමා නිවැරදි කරන්න කටයුතු කරන්නේ කිසිදු විදේශ යාත්‍රාවක් කියන්නේ නැව්වලට ඔය ඉන්දියාවෙන් කෙරෙන ඒ අනවසර කටයුත්ත ඇරෙන්න කිසිදු නැවකට අපේ මුහුදු තීරයට එන්න අපේ නාවික හමුදාව ඉඩ දෙන්නේ නැහැ. එහෙම අපිට වාර්තා වෙන්නේ නැහැ. දැන් ඉස්සර තියෙන්නේ නැති අපේ විවිධ දේවල් දැන් එන්නේ නැහැ.
මම දැන් ඔබතුමාට කියනවා ඔබතුමා මේ ප්‍රශ්නේ අල්ලගෙන තියෙන්නේ ඇත්තම කියන වල්ගෙන්. මොකද හේතුව ඔබතුමා හම්බෙලා විශේෂයෙන්ම අපි ධීවර සම්මේලනයේ සභාපති විදිහට මමත් ඒ වගේම රත්නගමගේ අපේ ජාතික සංවිධායක සොයුරත් ගාල්ලේ හිටපු පළාත් සභා මන්ත්‍රී සුදන්දිරම් මහත්මයලත් නේවි එකත් ඒ වගේම හමුදාවත් කැඳවලා ඔබතුමා නිලධාරීන් සමග අපි සාකච්ඡාවක් කරා. ඒ සාකච්ඡා කරද්දී අපි ඉල්ලීමක් කළා විශේෂයෙන්ම මෙන්න මේ 1979 අංක 59 දරන ධීවර විදේශ බෝට්ටු විධිමත් කිරීමේ වගන්තිය අපේ මේ ප්‍රධාන පන්ති තියෙන මෙන්න මේක විශේෂයෙන්ම මෙන්න මේක සංශෝධනය කරන්න මේක විධිමත් කරන්න කියලා. නමුත් අද දැන් මම කියන්නේ ඒක තමයි කියන්න තිබුණි. දැන් බලන්න කොච්චර කාලයක් යනද කියලා. අපි එතන තමයි අපි කටයුතු කරන්න ඕන. අපි යුරෝපීයකෙන් විතරක් නෙවී ඒකෙන් ලබා ගන්නෝ වගේම ඔබතුමා තේරුම් ගන්න අද දවසකට උතුරු මුහුදේ නීති විරෝධී ධීවර මෙහෙයුම් වලට දිනකට යාත්‍රා 1500 2000ක් එනවා. සතියකට ඩොලර් 6000ක් එනවා. වසරකට මූල්‍ය පාඩුව රුපියල් කෝටි 5000ක්. මේ අපේ සල්ලි අපේ ධීවරගේ දහඩිය මහන්සිය අපේ මුහුදේ මාළු. ඇයි අපි මේවා මේ විදිහට අල්ලන්න දෙන්න මේ කටයුතු කරන්නේ? ඒ නිසා මම කියන්නේ මේ ඒක මම කියන්නේ. ඒ නිසා අපි දන්නවා මන්නාරම ඒසාලේ වංගාලේ සිලාතුර යාපනයට මුහුදේ මේ 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 නිඳිත වැඩේ තාම සිද්ධ වෙනවා. අපි හැමදාම කිව්ව මේ ආගමන විගමන පනත් පැත්තකින් දාන්න. දාලා මෙන්න මේ 79 අංක ප්‍රශ්නම දරන ධීවර විදේශ ධීවර යාත්‍රා බෝට්ටු පනත විධිමත් කරලා ඉතාමත් මික්මනින් කඩ ගන්නයි කියලා අදත් ඒක හමස් පෙට්‍ර කියලා තියෙන එක අදාල ඉන්නවා. ඒ නිසා ඒකත් පාඩුවක්. එක වසරක රුපියල් කෝටි 5000ක් වෙනතුමා
අත්අඩංගුවට ගන්න යාත්‍රා රාජසන්ත කිරීම තුළ මේ මන්ත්‍රීතුමල්ලම සාක්ෂි දරනවා. දැන් ඔබතුමා කියව ප්‍රමාණයට එන්නේ නැහැ. මේක සැලකිලිමත් මට්ටමට පාලනය වෙලා තියෙනවා.
100%ක් බැරි වේවි. 100%ක් මොකක්වත් කියන්න බෑ. ඒ නිසා 100%ක් නෙවී කොහොම හරි මේකට වැදගත් වෙලා මේ වැඩේ කළොත් අපි විශ්වාස කරනවා. මොකද ඔතන බෝට්ටු වන්නේ මතුමා මතක තියාගන්න ධීවරව නෙවී ඔය බෝට්ටු වන්නේ. ඔතන තමිල්නාඩුවේ ඉන්න ව්‍යාපාරික මේකෙදෙක් ඉන්නවා. ඒ ව්‍යාපාරික තමයි මේ නිත වැඩේ කරන්නේ. ඒ නිසා අනිවාර්යයෙන්ම දේශපාලඥයෝ ව්‍යාපාරිකයෝ ඉන්නවා. ඒ නිසා මේ බෝට්ටු රාසන්ත කරොතින් ඒකට සිද්ධ වෙනවා අනිවාර්යෙන් මේක යම් ප්‍රමාණයකට අකුල ගන්න. ඒක අපි කියන්නේ. ඒ නිසා ඔළුවෙන් අල්ලගෙන මේ වැඩේ අවසන් කරන්න එක තමයි මම ඉල්ලීමක් කරන්නේ. ඒ වගේ ඔබතුමා මම ඔබතුමා කතාව අහගෙන හිටියා. ඔබතුමා මේ කතා කරලා කිව්වා මට මතකයි මේ ඇත්තටම මම හිතුවේ නෑ ඔබතුමාගෙන් ඒ වගේ ප්‍රකාශයක් සිද්ධ වෙයි කියලා. ඔබතුමා කිව්වා ධීවර ක්ෂේත්‍රයේ ඇතිවන ප්‍රශ්නවලට පාරට බහිනවා නම් මගහරස් කරනවා නම් මම ධීවර ඇමතිකමෙන් ගියත් ඒකට මැදිහත් වෙන්නේ නෑ කියලා. මම ඉතාමත්ම කාරුණිකව සිටිනවා ඔබතුමා වෙන අය වගේ වෙන්න එපා. මොකද හේතුව ඔබතුමා ගැන තමයි මේ රටේ සමස්ත ධීවරයා වර්තමානයේ ඒ කියන්නේ ඔබතුමා හැමදෙ නිසා තමයි ලොකු විශ්වාසයක් තියෙන්නේ. අර මහින්දාල්පක්ෂ මහත්තයා කිව්වාගේ ධීවරගේ තාත්ත විදිහට සලකන ඔබතුමා. ඒ නිසා මම ඔබතුමාගේ අහනවා ධීවර කර්මාන්ත කරන ධීවරයෝ යම් අසාධාරණයක් උඩයින් පස්සේදී ඒ මිනිස්සු ඒ ක්ෂේත්‍රේ ගොඩනගා ගන්න දියුණු කරගත්ත ඒ මිනිසුන්ගේ ජීවිතය ආරක්ෂා කරගන්න යැපෙන මිනිස්සු ජීවත් කරවන්න ඒ මිනිසුන්ට සිද්ධ වෙනවා අසාධාරණයක් උනෑම් පස්සේ පාරට හරි කන්දට හරි කොහාට හරි බෑලර නැගලා හරි ඒ ප්‍රශ්නේ බලධාරීන්ට කියන්න මතුමනි. ඒ නිසා මම විශේෂ ඉන්නවට මම නැපටින් මම කියනවා නැපොලේ මම කියන්නේ. ඒ නිසා මේක තේරුම් ගන්න. මොකද මේක තේරුම් ගන්න මම එහෙම කිව්වේ. ඒ කියන්නේ මේ සිද්ධිය වෙන වෙලාවේදී විසිවෙනිදා මම මෙතෙන්ට ගියා. මම ඉරණතිව් දූපතේ ඒ ද්‍රවිඩ ධීවරින්ගේ ප්‍රශ්නයක් සම්බන්ධයෙන් නායක හමුදාත්වයේ කතා බහ කරලා ඒකට විසඳුමක් දෙන්න යනකම් තමයි මමත් අපේ රත්නගමගේ ඒ සොයුරා ජාතික සංවිධායකවරයාත් අපි දෙන්න ගියේ ගීල මෙතෙන්ට සම්බන්ධ වුණා. ඒකනේ මේක දැක්කා. දැකලි වරලා අපි ඔබතුමාට මොහොතෙම කතා කරලා කිව්වා දිවරමෙතුමනි මෙතන මෙන්න වගේ වැඩක් යනවා. සමහරලාට මෙතන විද්‍යාකාර පුජ්‍යල තමන්ගේ පුජ්‍යලිකුමන ඉෂ්ට කරගන්න දේවල් කරන්න පුළුවන්. ඒක හෙටත් වේවි. පස්සේ තියෙන එක ඒක නෙවෙයි. යලි පුත්තලම කන්ද කුලියේ එනේ සුරන්නේ කුලියේ ප්‍රදේශයේ තහනම් පඩලකම භාවිතා කිරීම හේතු වෙන්නේ මේ පස්සේ උනේ. එතකොට දෙපිරිසක් අතර ගැටලුව අවසාන ගැටලු කාල තත්ත්වයක් පත් වුණා. ඒ වගේ මේක වර්ධනය වුණා. දීවර පිරිසක් රෝහල් ගත වුණා. එතකොට මෙන්න මේ වගේ දේවල් සිද්ධ වෙන්නේ ඇයි? ඒ කියන්නේ අපි හරියට සිවිල් නීතිය අදාළ පුද්ගලයෝ භාවිතාට නොනැගීම නිසා තමයි මේ ගැටලුව මතුවෙන්නේ. ඒ නිසා ඒ මිනිස්සු 18 වෙනිදාව කොළඹට ඇවිල්ලා ජනාධිපතිවරයාට සංදේශයක් ඉදිරිපත් කරා. සහකාලේකම කෙනෙක් බාරගත්ත බාරයන් කිව්වා 25% මේකට උත්තරයක් දෙනවා කියලා. ඒ මිනිස්සු ගියා ගිහිල්ලා නැවතතාවක් 20 වෙනිදා නැවතතාවක් ඒගොල්ලා ඒ ස්ථානයේ සාමකාමී විරෝධයක් පෑවා. ඒ විරෝධයක් පෑවා. ඒ නිසා අපි කරන්න ඕන කියන්නේ යම් දීවරයෙක් එහෙම කෑ ගහන වෙන මොකක් නිසා නෙවෙයි. දැන් තහනම් පන්නකම ඇතැම් අය තමන්ගේ වුමනා පිණිස යොදාගෙන මේක මාළු අල්ලනවා. අර්මාන්තය දෙනවා. ඒ යෙදෙනකොට ඒ තහනම් පන්නකම විරුද්ධවල ඉන්න මිනිස්සුන්ට ඒක අසාධාරණ සිද්ධ වෙනවා. එතෙන්දී අපි කරන්න ඕනේ තමයි ඒ තහනම් කරව පන්නකම ඉවත් කරලා නැත්නම් ඒවට අපි පර්මිට් දෙන්නේ නැතුව අවසර දෙන්නේ නැතුව අපි කරන්න ඕන අලුත් පන්නකම වලට දීවරයා හුරු කිරීමෙන් පමණයි මේ ප්‍රශ්නට උත්තරයක් ගන්න වෙන්නේ. එහෙම නැත්නම් වෙන්නේ මොකද්ද? දීවරයේ බෙදිලා මහා විනාශයක් කරගන්නවා. ඒ නිසා බලන්න අන්තිමද ජීවිත විනාශ වීමකින් තොරව මේකේ අන්තම් බේරුණා. කොයිතරම් අපරාධද මේ සිද්ධ වුණේ. ඒක නිසා මේ වගේ අවස්ථාවලදී ඔබතුමා විශේෂයෙන්ම බුද්ධිමත් කටයුතු කරන්නයි කියන එක මම ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම මා කියන්න ඕන මේ මොහොතේ ඒ තහනම් පන්නකම අපි දන්නවා අමාත්‍යංශෙම්ම මේවට සමහර ඒවට අවසර දීලා තියෙනවා. ඒක නිසා මේක කවදාකවත් ඒ තුලින් මේක නිසා කරගෙන හම් වෙන්නේ නැහැ. ඒ නිසා මම ක්‍රියාපූර්කම වේදයට එන්නේ කියලා මා විශේෂයෙන්ම කියනවා. මෙන්න මෙතෙන් දෙමතුමනි ඒ සිද්ධියේදී බෝට්ටු 10ක් 21 වෙනිදා විනාශ කරා. ඒ බෝට්ටු 10 නවත්වල තුනේ කල්පිටිය දූපතේ දීවර පරීක්ෂේ කොට්ටාසේට අයත් බත්තලංගුණ්ඩුව දූපතේ රැකියාව කරන යාත්‍රා 10ක් තමයි කල්පිටිය සින්නක් කුඩි රිප්පුව දීවර තොටුපළ නවත්වෙච්ච ඒ යාත්‍රා 10 තමයි මේ ගිනි තැබීමට ලක්ුණේ. මේ ලක්ුණේ අන්නර තහනම් පන්නකම වල යෙදෙන දීවරයා යොදව ගන්න දීවර ව්‍යාපාරිකයන්ගේ අත්නොමතික අසමජ්ජාත ක්‍රියාකලාප නිසා තමයි මේ මිනිසුන්ට මේ අපරාධය සිද්ධ වුණේ. මෙන්න මේකෙන් බෝට්ටු 8ක් මීගමුව දිස්ත්‍රික්කයට දීවර ජනතාවගේ බෝට්ටු. ඒ නිසා මේ මගේ ළඟ තියෙන ලේඛනයේ සහකාර අධ්‍යක්ෂ මීගමුව විසින් යවලා තියෙනවා. ඒ වික්‍රමසිංහ සහකාර අධ්‍යක්ෂ පුත්තලම මෙතුමාට යවලා තියෙන මේ විස්තරේ. ඒක නිසා ඔබතුමා විශේෂයෙන් මේ ගැන විධිමත් පරීක්ෂණයක් කරලා මෙන්න මේ සිද්ධිය තුලින් මේ බෝට්ටු විනාශ වෙච්ච මිනිසුන්ට සහනය සලසන්නේ කියලා මා මේ මොහොතේ ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම මා කියන්න ඕන දිනමතුනි විශේෂයෙන්ම මෙන්න මේ ඉරණතිව් දූපතේ තියෙනවා බරපතල ප්‍රශ්නයක්. අපි මේකට මැදිහත් වුණා. මොකද මේකේ මේ දීවර ජනතාව ඉන්නේ. මේ දීවර ජනතාවට අවශ්‍යලා තියෙනවා ඒ දූපතේ ස්ථිර වශයෙන් පදිංචි වෙන්නේ නැතුව ඒ අයට ගිහිල්ලා එතන ඒ අයගේ තිබිච්ච ඒ වාසස්ථාන දැන් කඩා බිඳන් වැටලා තියෙනවා විනාශලා තියෙනවා ඒ ස්ථානේ ඉඳගෙන ඒගොල්ලා తాවකාලික වාඩි ගහගෙන ඒ කර්මාන්තය කරන්න එයාලට අවශ්‍යලා තියෙනවා විශාල මහලු ගහනයක් ඉන්න ස්ථානයක් මේක අපි විශේෂයෙන්ම GA කිල්නොච්චිය ඒ වගේම නායක හමුදා පැතුමා මෙන්න මෙයා යත් එක්ක සම්බන්ධ සාකච්ඡා කරලා මේ දූපතේ සංචාරය කරා මම 21 වෙනිදා ගිල්ල කතා බහ කරලා අපි විශ්වාස කරනවා මේ මිනිසුන්ට මේ අවස්ථාව සලසලා දෙන්න පුළුවන් වෙයි කියලා ඔබතුමා දිවර මාත්‍යර විදියට මැදිහත් වෙලා ඒ අයට ඒ අවස්ථාව ලබා දෙන්නේ කියලා මා විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා ඒ වගේම මා කියන්න ඕන මේ පෝර්ට් සිටි ව්‍යාපෘතිය පිළිබඳව ඇත්තෙන්ම මම දකිනවා මට තියෙන වැටහීමේ හැටියට මේ වැඩේ මේ විදියටම ගිය ආණ්ඩු කාලේ ඒ දිනේෂ් ගුණවර්ධන අමිතුමා මං හිතන්නේ නාගරික සංවර්ධන අමාත්‍යර වශයෙන් ජල සම්පන්න වශයෙන් ඉඳෙද්දී මට මතකයි ඔය වත්තල හරියෙන් විශාල වැලි පොම්ප කිරීමක් කරලා ඒත් මේව කටයුත්තක් කරා මම මගේ පැත්තෙන් පැහැදිලිව කිව්වා මේකේ මහා දවන්ත විනාශයක් වෙනවා එකක් තමයි අපි මේ වැලි ගන්නකොට මේ ස්වාභාවිකව මූදේ වැලි ඉබේ ඇති වෙන්නේ නැහැ මේ ගංගා වලින් තමයි මේ මූදට වැලි අරන් එන්නේ ගොඩබිමෙන් ඒ නිසා මේ වගේ වැලි අපි අත්නොමතිය ගන්නකොට ලොකු රික්තියක් ඇති වෙනවා ඒ රික්තිය අනිවාර්යයෙන්ම පුරවන්න වෙන්නේ ගොඩබිමින් ගංගා වලින් ගසාගෙන එන වැලි වලින් ඒ නිසා මේ විදියට අත්නොමතිකව ਵਿਚාරකින් තොරව මේ වැලි ගැනීම නිසා පැහැදිලිවම මත්ස්‍ය සම්පත එක පැත්තකින් විනාශ වෙනවා අනිත් පැත්තෙන් මත්ස්‍ය පැලෑටි විනාශ වෙනවා ඒ වගේම කොරල්පර විනාශ වෙනවා ඒ වගේම දීවර ජනතාවගේ වාසස්ථාන වගාවන් මුළුමනින්ම මූදුවත් වෙනවා මූදු කැම්පට ලක් වෙනවා ඒ නිසා මේ වගේ දේවල් කරනකොට හැම පැත්තක් පිළිබඳව සොයලා බල්ලා කටයුතු කරන්න කියන ඉල්ලීම මම කරනකවම්ම ඔබතුමාගේ අවධානයට මම යොමු කරනවා ඒ වගේම මම කියන්න ඕන මේ මොහොතේ ගරු ඇමතුමනි අපි අපේ පැත්තෙන් හැම අයවැය ලේඛනයේදීම දීවර කර්මාන්තය නගා සිටවන්න සත්භාවයෙන් අපි ඒ කර්මාන්තය නගා සිටවන්න කර්මාන්ත ඉදිරියට ගෙනියන්න ඒ වගේම කර්මාන්තේ යැපෙන අය ආරක්ෂා කරන්න ඒ වගේම පාරිභෝගික ජනතාවට සහන්සලසන්න අපි අපේ පැත්තෙන් කටයුතු කරලා තියෙනවා ඒ නිසා අපි මේ මොහොතේ 2016 10යි 10 වන දින මුදල් අමාත්‍යතුමාට ඒ වගේම ඔබතුමාට අපි 2017 දීවර ක්ෂේත්‍රය දියුණු කිරීම පිණිස යෝජනා 6ක් අපි ගැනලා තියෙනවා දීවර ආම්පන්න වලට පණම ඇති අධික බදු අඩු කර සහන් ලබා දෙන ලෙසත් වරාය වාරකන් කාල සීමාවට අදාළ වාරකන් දීමනා ලබා දීමට අවශ්‍ය මූල්‍ය ප්‍රතිපාදන වෙන් කරන ලෙසත් බරපතල අර්බුදයට පත්ව ජීවිත බව අහිමි වීමට හේතුවක් ඇති වරාය නැංගුරම් තොටුපළ හා තොටුපළ අලුතෙන් ඉදිකිරීම හා පවතින ඒවායේ පහසුකම් වැඩි දියුණු කිරීමට මූල්‍ය ප්‍රතිපාදන වෙන් කරන ලෙසත් ඒ වගේම දීවර පවුල් වලට අදාළ සෞඛ්‍ය අධ්‍යාපනයේ නිවාසතුළු යැත්තල පහසුකම් නගා සිටීමට මුදල් වෙන් කරන ලෙසත් කාලගුණ විපර්යාසයන් කඩමින් දීවරයෙන්ට සම්නිවේදනය කිරීමට අදාළ වරාය හා තොටුපළ මට්ටමේ ක්‍රමවත් වැඩපිළිවෙළ සකස් කිරීමට අවශ්‍ය මුදල් වෙන් කරන ලෙසත් දීවර ප්‍රජාව ගැටළු රැසකට ලක් කරමින් ක්‍රියාත්මක වන අවිධිමත් රක්ෂණ ක්‍රමවේදය වෙනුවට රජයේ මැදිහත්වී රක්ෂණ මැදිහත්වී ක්‍රමවත් රක්ෂණ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කිරීමට මුදල් වෙන් කරන ලෙසත් අපනයන සඳහා විස්තර මාස කර්මාන්තය නියුතු කිමිදුම් කරුවන් ගැඹුරු දියේදී බාහිර ලැබුණ කිමිදුම් උපකරණ සඳහා පනෝ ඇති අධිකපතු ඉවත් කරන ලෙසත් අපි තාමත්ම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා ඔබතුමාට මේ යෝජනාව අපි දීලා තියෙනවා මේ සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම මැදිහත් වෙන්නේ කියන එක මම මතක් කරනවා ඒ වගේම ඔබතුමාගේ කතාවේදී පැහැදිලි කරා කාරණයක් අපි වසරකට මෙට්‍රික් ටොන් 124000ක් ආනායනය කරනවා කියලා මස්සසා මස්සසම් ආසිත ඒ ද්‍රව්‍යයන්. එතකොට මැතිතුමනි තේරුම් ගන්න 2014 වසරේ ඔබතුමාලා මේකට විදං කරලා තියෙන රුපියල් කෝටි 2100ක්. 2100ෙන් අමතුමනි රුපියල් කෝටි 500ක් දොල තියෙනවා සැමන් ගේන විතරක්. සැමන් ගේන විතරක්. ඒ නිසා මට දැනනවා මෙන්න මේ අද ක්‍රියාත්මක කරන සමහර නියෝගවලින් මට දැනනවා මේ தත්ත්වය තවත් වර්ධනය වෙයි කියලා. මොකද හේතුව අපේ දීවරයට පුළුවන් තරම් තහංචි පනවලා අපේ දීවරය හිර කරලා විදේශීය යාත්‍රාවලට ඌමනා විදියට ඒගොල්ලන්ට මාළු අල්ලන්නත් ඒ වගේම ඉන්දියානු යාත්‍රාවලට උතුරු මුද සුද්ධ කරන්නත් ඉඩ දීම තුලින් අපට ලොකු ගැටලුවක් මතුවෙනවා කියන එක මම දකිනවා. ඒ නිසා මට දැනනවා මෙන්න මේ ඉදිරිපත් කරපු සමහර යෝජනා වලින් මේ තත්ත්වය තවත් වැඩි වෙනවා. අපේ අපනයනය අඩු වෙලා වැඩි වැඩියෙන් ආනයනය කරන්න සිද්ධ වෙයි කියන සැකේ ඒ වගේම බිය මට දැනනවා. ඒ නිසා ඒ සම්බන්ධයෙන් පවා ඔබතුමාගේ අවධානය විශේෂයෙන්ම යොමු කරන්නේ කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ නිසා මට දැනනවා මෙන්න මේ නව සංශෝධන වලින් මේක හරියට අය අර පයබර වේට පිටකර බෙහෙත් බඳින පන් එකක් වගේම වත්ත බද්දර දීලා ඇස්සට දත නියවන ප්‍රතිපත්තියක්ද මේ අනුගමනය කරන්න කියන එක පිළිබඳව මට සැකයක් තියෙන්නේ. ඒ නිසා ඔබතුමා විශේෂයෙන්ම මේ සම්බන්ධව ඔබතුමාගේ අවධානය යොමු කරලා දීවරය ආරක්ෂා කරගන්න දීවරයට සහන සලසන්න දීවරය නගා සිටුවන්න කර්මාන්ත ඉදිරියට ගෙනියන්න අවශ්‍ය පදනම සකස් කරන්නේ කියන ඉල්ලීම කරමින් ඔබට යන්න දෙනවා.
ස්තුතියි. හොන්ඩබල් ඉම්රාන් මහරූප් 10 minutes.
රහ්මාන් රහීම්. நன்றி ගෞරව தவிசாளர்களே. உண்மையிலேயே இன்று எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மீன்பிடி சம்பந்தமான விடயம் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் புல்முட்டை தொடக்கம் வருகள் வரையிலான பகுதிகள் மீன்பிடி பிரதேசங்களாக காணப்படுகின்றது. அதிலும் குச்சவெளி திருகோணமலை பட்டினமும் சூழலும் கிண்ணியா மூதூர் வருகள் ஆகிய பிரதேச சேல பிரிவுகள் அதிகமான மீனவர்களை கொண்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றது. இங்குள்ள மீனவர்கள் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரிலே இந்த நல்லாட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. திருகோணமலை கொட்பே பகுதியில் மீன்பிடி துறைமுகம் ஒன்று இயங்கி வருகின்ற அந்த நிலைப்பாட்டிலே பல நாள் படகுகள் அதாவது மல்டிடே போட்ஸ் இங்கிருந்துதான் தொழிலுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. துரவஷ்டம் என்னவென்றால் இங்கிருந்து மீன்பிடிக்கு செல்லுகின்ற அந்த பல நாள் படகுகளுடைய உரிமையாளர்கள் பெரும்பாலானோர் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவே இப்படியான வசதிகள் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ளுகின்றேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, திருகோணமலையில் கிண்ணியா மூதூர் புடவைக்கட்டு போன்ற பிரதேசங்களில் உள்ள படகு தரிப்பு நிலையங்கள் வசதி போதாமல் காணப்படுகின்ற காரணத்தினால் அங்கிருக்கின்ற பல மீனவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். எனவே இங்கிருக்கின்ற படகு தரிக்கின்ற நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். காலத்துக்கு காலம் வெளி மீனவர்கள் திருகோணமலை மாவட்ட கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடிக்கின்ற அந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக புல்மொட்டை பகுதியில் இவ்வாறான மீன்பிடிப்புகளில் ஈடுபடுகின்றார்கள். இதனால் மீனவ தொழில் மட்டும் நம்பியிருக்கின்ற திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் பெரும் பாதிப்புக்குள் உள்ளாகின்ற ஒரு செயற்பாடுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற மீனவர்களுக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. அரசு அதிகாரிகள் போலீசார்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று எங்களுடைய மாவட்டத்திலே நிலந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இன்று இன ரீதியான ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதேச ரீதியாக கூட இந்த பிரச்சனை எடுத்து செல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கான தீர்வுகளை இன்னும் எட்டுகின்ற நிலைப்பாட்டுக்கு இன்னும் இந்த திருகோணமலை மாவட்ட மீனவர்களுடைய செயற்பாடு இன்னும் வரவில்லை. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த வெளி பிரதேச மீனவர்களுடைய வருகை சம்பந்தமான விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்தி அதற்கான தீர்வுகளையும் பெற்று தர வேண்டும் என்பதை இந்த உரிய சபையிலே நான் கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் எப்படி இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் வந்து மீன் பிடித்தால் நமது நாட்டுக்கு பாதிப்பு இருப்பதை போல வெளி மாவட்ட மீனவர்கள் திருகோணமலை மாவட்ட எல்லைக்குள் நுழைவதனால் திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த மாவட்ட மீனவர்கள் அந்த மாவட்டத்துக்குள் தொழில் செய்யும் வகையில் ஏதாவது ஒரு செயற்திட்டத்தை இந்த நல்லாட்சியின் மூலம் நாங்கள் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று திருகோணமலை மாவட்டத்திலே குறிப்பாக கிண்ணியா மூதூர் பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கிண்ணியா மூதூர் பிரதேசங்களிலே பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இருந்தும் இன்னும் எங்களுடைய பகுதியிலே ஒரு வெளிச்ச வீடு அதாவது லைட் ஹவுஸ் ஒன்றை அமைப்பதற்கு கூட இன்று எங்களுடைய இந்த பிரதேசங்கள் பின்தங்கி காணப்படுகின்றன. இன்று கடலுக்கு செல்லுகின்ற எத்தனையோ மீனவர்கள் வழி தவறி அவர்கள் வேற நிலைப்பாட்டுக்கு செல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற மீனவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதமற்ற ஒரு முறையிலே இன்று அவர்களுடைய தொழில் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் எப்படியாவது இந்த விடயத்திலே கருத்தில் கொண்டு எங்களுடைய அந்த பகுதிகளுக்கு லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு அமைப்பதற்கான செயற்திட்டத்தை அமைக்க வேண்டும். என்னுடைய ஒரு கோரிக்கைக்கு இணங்க இப்பொழுது எங்களுடைய அமைச்சர் அவர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு எஸ்டிமேட்டை தயாரிக்கும்படி அதை தயாரித்ததற்கு பின்னர் நிச்சயமாக வருகின்ற 2017 அவர் நிதி ஒதுக்கிட்டால் நிச்சயமாக இங்கிருக்கின்ற மீனவர்கள் மிகவும் நன்றி கடன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு மற்றும் ஒரு பிரச்சனையை கூற வேண்டும். இன்று திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்கள் இன்னும் ஒரு பின்தங்கிய நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எந்தவித தொழில்நுட்ப செயற்பாடுகள் மூலம் அவர்களுடைய அந்த மீன் பிடிக்கின்ற செயற்பாடுகளை அவர்கள் செய்ய முடியாதவர்களாக இன்னும் நாங்கள் வெறுமேனும் வலை தூண்டில் தோணி போன்ற அந்த உபகரணங்கள் மூலமாக இன்னும் நாங்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று எத்தனையோ பிரதேசங்களிலே இந்த மீன்பிடி தொழில்நுட்ப ரீதியாக இன்று அபிவிருத்தி அடைந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இவ்வாறாக பல விடயங்களிலே குறைபாடு காணப்படுகின்ற எங்களுடைய இந்த மீனவ சம்பந்தப்பட்ட விடயங்களிலே இந்த நல்லாட்சியின் மூலமாக பல மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மக்களுடைய மனதிலே நல்ல அபிப்பிராயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புக்கு இந்த அமைச்சர் அவர்களும் எங்களுடைய இந்த அரசாங்கமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய மீனவர்கள் இன்று தொழிலுக்கு செல்லுகின்ற அதாவது தொழிலுக்கு சென்று அவர்களுடைய தொழில்களை மேற்கொள்வதிலே இன்று கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைப்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய மீனவ பிரதேசங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக புல்முட்டை தொடக்கம் வெர்கள் வரையிலான பிரதேசங்களிலே எங்களுடைய மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற அந்த செயற்பாடுகளை தடுக்கின்ற செயற்பாடுகள் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுக்கு தடை விதிக்கின்ற ஒரு செயற்பாடுகள் அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு இன்று அவர்களுடைய தொழில்களை முடக்குகின்ற செயற்பாடுகள் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று அந்த மீனவ தொழிலுக்கு ஈடுபடுகின்ற எங்களுடைய மீனவர்கள் அந்த நாளிலே கிடைக்கின்ற வருமானத்திலும் அன்று அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த தொழில் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்திலே அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு தடைகள் விதிக்கப்படுகின்ற அந்த மீனவர்களுக்கு குடும்பங்கள் இன்று ஒரு பாரிய கஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று எத்தனையோ மீனவ குடும்பங்கள் ஒரு நாளுக்கு 3 அல்ல ஒரு வேளை கூட இன்று உண்ண முடியாத குடும்பங்கள் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு சென்ற அரசாங்கத்திலே நாங்கள் பெற முடியாத விடயங்களை இந்த அரசாங்கத்தின் மூலமாவது நாங்கள் பெற்று காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய அந்த குறை நிறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
Thank you. Honorable
காவித்ரன் கோடீஸ்வரன்
கௌரவ தலைவர் அவர்களே, இன்று கடத்தொழில் மற்றும் நீரக வள மூலகம் பற்றி பேசுவதற்கான இந்த சந்தத்தை தந்ததற்காக நன்றியை தெரிவிக்கின்றேன். இன்று இலங்கையானது மிகவும் வளம் மிக்க கடல் பரப்பை கடல் வளங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இருக்கின்ற கடல் வளங்களை சரியான முறையிலே பயன்படுத்துவோமானால் நாங்கள் இந்த நாட்டின் அபிவிருத்தியில் மீன்பிடித்துறையை ஒரு நிலையாக ஸ்திரமான நிலைக்கு கொண்டு சென்று இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக கடந்த காலங்களினாலே எமது மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றார்கள். இன்றும் கூட எமது மக்கள் பழைய முறையிலான பழமை வாய்ந்த முறையிலான மீன்பிடி முறையைத்தான் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள். எந்தவித நவீனத்துவமும் இல்லாத முறையிலேதான் எமது மக்கள் விசேடமாக வடகிழக்கிலே வாழுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே கடந்த காலங்கள் போல் இல்லாமல் இந்த நல்லாட்சியிலே எமது மக்களுக்கான எமது மீனவர்களுக்கான அந்த முறையை நவீனத்துவம் வாய்ந்த முறையை அறிமுகப்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தில் ஒரு பங்காளியாக மாற்றி இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு இந்த நல்லாட்சி உதவ வேண்டும். எமது வளங்கள் கடல் வளங்கள் மிகவும் சின்னாவினப்படுத்தப்படுகின்றது. வடக்கிலே உள்ள கடல் வளங்கள் இந்திய மீனவர்களினால் மிகவும் பாரதூரமான அழிவுக்கு உட்படுத்தப்படுகின்றது. அதேபோல் தென்பகுதியிலே சீனர்களினாலே எமது கடல் வளங்கள் அழிவடைகின்றது. ஆகவே இந்த இரண்டு நாடுகளும் எமது கடல் வளத்தை அழித்து எமது நாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருக்கின்ற மீன்பிடித்துறையை மழுங்கடிக்கின்ற சம்பவம் காணப்படுகின்றது. உதாரணமாக ஸ்பானிய நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். அங்கு அதிகளவான நவீனத்துவத்தை பயன்படுத்தி அங்கிருக்கின்ற வளங்களை மிகவும் உச்சமாக பயன்படுத்தி அங்கிருக்கின்ற கடல் வளங்கள் அனைத்தும் சிறு மீன் அதற்குரிய அதோடு சம்பந்தப்பட்ட வளங்கள் அனைத்தும் அழிவடைந்த நிலையிலே அந்த நாடு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. உலகத்திலே ஸ்பானிய நாடு மீன்பிடித்துறையிலே முன்னணியில் திகழ்ந்த நாடு. ஆனால் அந்த நாட்டில் உள்ள கடல் வளங்கள் சூறையாடப்பட்டு அது சரியான முறையிலே பயன்படுத்தப்படாமல் அந்த வளங்களை அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மீன் குஞ்சுகள் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு வளங்களும் சரியான முறையிலே பயன்படுத்தப்படாதால் அந்த நாடு மிகவும் பாரதமான பிரச்சனைக்கு உள்வாங்கப்பட்டது. ஆகவே இந்த ரோலர் படகுகள் மூலம் அது மட்டுமல்ல வெடிபொருட்களை பயன்படுத்தி டைனமைட் போன்ற வெடிபொருட்களை பயன்படுத்தி எமது கடல் வளத்தை அழிப்பதன் மூலமும் அன்று ஸ்பானிய நாட்டுக்கு நடந்த அதே ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த இலங்கைக்கும் நடக்கும். ஆகவே இப்படியான அத்துமீறல்களின் மூலம் உள்வாங்கப்படுகின்ற மீனவர்களை வேறு நாட்டிலிருந்து வருகின்ற மீனவர்களை உடனடியாக கைது செய்து மிகவும் பாரதூரமாக அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாடு அப்படி எடுக்கின்ற பட்சத்தில்தான் எமது மீன் வளங்களை, எமது கடல் வளங்களை, கடல்சார் வளங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த கடல் வளங்களை சரியான முறையிலே தக்க வைப்பதில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன, பல நீர்நிலைகள் இருக்கின்றன, குளங்கள் இருக்கின்றன, பல கலப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 68 நீர்நிலைகள் அங்கு இருக்கின்றது. அந்த நீர்நிலைகளை சரியாக நாங்கள் பயன்படுத்துவோமானால், இந்த மீன்பிடி அமைச்சு சரியாக பயன்படுத்துவோமானால் அங்கு பாரிய அளவிலான மீன் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். அதே நேரம் மீன்பிடியை நம்பியிருக்கின்ற மீனவர்களின் பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும். அங்கு மிகவும் பிரதானமான 2 பெரிய கலப்புகள் இருக்கின்றன. ஒன்று பெரிய கலப்பு, அடுத்ததாக கோரக்கலப்பு. இந்த 2 கலப்புகளும் மிக பரந்த நீர்நிலைகளை கொண்ட கலப்புகளாக இருக்கின்றது. அந்த கலப்புகளிலே நன்னீர் மீன்பிடியை ஊக்கப்படுத்துவோமானால், அதற்குரிய சகலவிதமான வளங்களும் இருக்கின்ற நிலையிலே அந்த இடத்திலே இந்த வளங்களை பயன்படுத்தி நன்னீர் மீன்பிடியை ஊக்கப்படுத்துவோமானால் மிக பாரியொரு உற்பத்தியை அந்த இடத்திலே பெருக்குவதுடன் அங்கிருக்கின்ற மக்களுக்கான பொருளாதார வசதியை, வேலைவாய்ப்பை மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியையும் செய்து கொடுக்க முடியும். ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே எங்கள் பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே விசேடமாக துறை நிலாவடை, காரதீவு, திருக்கோவில், விநாயபுரம், உமிரி போன்ற இடங்களிலே இருக்கின்ற மீனவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் அளிக்கப்படவில்லை. அவர்களுக்குரிய மீன்பிடி உபகரணங்கள் மிக மிக குறைவாகவே, அரிதாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று அவர்கள் மிகவும் கஷ்டத்தை எதிர்நோக்கியவர்கள். யுத்த காலத்திலே பல இழப்புகளை சந்தித்த மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே வறுமை கோட்டில் இருக்கின்ற அந்த மீனவர்களுக்கு நாங்கள் இந்த நல்லாட்சியானது துரிதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான மீன்பிடி உபகரணங்களை, வள்ளங்களை வழங்க வேண்டும். அதேபோல் மீன்பிடி கிராமங்களை உருவாக்க வேண்டும். வறுமை கோட்டில் இருக்கின்ற மக்களுக்கான மீன்பிடி கிராமங்களை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்திலே, அவர் வாழ்க்கையிலே இந்த நாட்டுக்கு ஒரு நல்லொரு வளமாக இருக்கின்ற மீன்பிடிக்கின்ற நபர்களை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். மேலும் விநாயபுரம் என்ற கிராமம் மீன்பிடி மக்களை கொண்ட கிராமம். அந்த மக்கள் மீன்பிடியை நம்பி
இருக்கின்றார்கள்.
அந்த மக்கள் கூடுதலாக மீன்பிடியை நம்பியிருக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அங்கு அவர்களுக்குரிய மீன் பிடித்து அவர்கள் வந்து தங்குவதற்குரிய அந்த கட்டிடம் தனியாரினால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. இன்று அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான ஒரு கட்டிடம் இருந்தும் கூட அதில் ஓய்வெடுக்க முடியாமல் தனியாரினால் அதனை தடுத்து நிறுத்துகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அரசினாலே வழங்கப்பட்ட மீனவர் ஓய்வெடுப்பதற்கான கட்டிடம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தனியார் அந்த காணிகளை, அந்த மக்கள் மீனவர்கள் வந்து தங்கி நின்று தனது படகுகள் மூலம் தனது மீன்பிடி வேலைகளை செய்கின்ற இடத்தை ஆக்கிரமித்து கடனிலுள் எல்லை போட்டிருக்கின்றார்கள். கரையோர பாதுகாப்பின் அனுமதியின்றி கடலுக்குள் வேலி போட்டு கடலை மறுத்து இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த விநாயபுரத்து கிராமத்தில் இருக்கின்ற அந்த மீனவர் பிரதேசத்திலே அது நடந்திருக்கின்றது. அங்கு தோணிகளை இழுத்து வலைகளை பழுது பார்ப்பதற்கு முடியாமல் அந்த இடத்திலே முன்வேலிகளை போட்டு அவர்களின் செயற்பாடை தடுத்து நிறுத்துகின்ற சம்பவம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நல்லாட்சி அரசானது அங்கிருக்கின்ற விநாயகரத்தில் இருக்கின்ற ஏழை மீனவர்களின் வாழ்க்கையிலே பங்கு கொண்டு அவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கான தீர்வை அந்த இடத்திலே வழங்க வேண்டும். அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்து அவர்களுக்கு அங்கு ஒரு மீனவர்கள் போகின்ற ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்த வேண்டும் என இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் சட்டவிரோதமாக நடக்கின்ற டைனமேட்டுகள் மற்றும் ரோலர் படகுகள் மூலம் மீன்பிடிக்கின்றது அனைத்தையும் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று கரையோர வளங்கள் மிகவும் பாதிப்படைகின்றது. கடல் அரிப்பினாலே ஒரு திட்டமிடாத முறையிலான ஒரு துறைமுகத்தினாலே, ஒலிவில் துறைமுக திட்டத்தினாலே கடல் அரிப்பு ஏற்பட்டு இங்கு மீனவர்கள் தங்களது தோணிகளை வலைகளை இழுத்து தங்களது வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. ஆகவே அந்த இடங்களிலே அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கரையோர பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அங்கு நடைபெறுகின்ற கடல் அரிப்பை தடுப்பதற்காக கல் அடைகளை போட்டு அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போதுதான் மீனவர்கள் தங்களது செயற்பாடுகளை சரிவர செய்ய முடியும். மேலும் அங்கிருக்கின்ற மீனவர்களுக்கு தேவையான, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கு தேவையான சகல விதமான வளங்களையும் வழங்க வேண்டும். அப்படி நாங்கள் நவீனத்துவ முறையான வளங்களை அந்த மக்களுக்கு வழங்குகின்ற பொழுது அவர்கள் சிறந்த முறையிலே தங்களது செயற்பாடை மேற்கொண்டு அதிகளவான மீன்பிடி மீன்களை தாங்கள் எடுத்துச் செல்ல முடியும். ஆகவே இந்த அரசானது கஷ்டப்படுகின்ற மீனவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவியை வழங்க வேண்டும். அதேபோல் இன்றைய மீன்பிடியை மேற்கொள்ள தடையாயிருக்கின்ற அனைத்து ராணுவ முகாம்களையும் கடற்படை தளங்களையும் இருக்கின்ற இடத்தில் இருந்து அகற்றி அவர்களின் சுகமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து செயற்படுவதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
கரு ஹெக்டா புகார் மந்திரி துமா ஒவ்வொருமாட்ட வினாடி தாயாக்கு வேணும்.
உலாசனேக போன ஒரு மந்திரி துவனி புத்த மாட்ட சூத்தியாந்த அவஸ்தா அபாதிம சம்பந்தவ விசேஷன்ம அத தீவிர அமாத்தியதுமாகி நியோக கீபேக் சம்பந்தேன் சாகச்சாவட்டு கண்டு மேமோத்தே மதக்கரன் நோனா பிரதான வசேன்ம தீவரகத்தின வட்டினாக்கம் தீவர மம இதா கீனோ அகேம மீ சமஸ்த ஸ்ரீலங்காவத்துல ராஜகாரி திகாக்கர்ன் இக்கக்தமாய் மத்ய சம்பத அதிக போஷண குணேனுத் இமாலு அப்பிட்ட குரட கினாத்தேன் இகினாத்தேத்தி முகுதே தீரகுசைக்க புறபெந்தல தமாய் இக்க அப்பிட்ட கினாத்தே அனித்காரணி தமாய் தீவர தமாய் மேரட்டே சமஸ்த அப்படி தூபத்தா கெடியட் ரட வட்டையம் இதுகன ரட ஆராக்சா கண்ட கண்டாய் ஹெப மியாய மியாக்காரின் தமுங்க ரெக்கியாவசா வககீம ரடவெனுமே இஷ்டகரன் ஒகட்ட மேட விலா தீன பிரஸ்னகன கட்டாகரன் தப்பிட்ட தவசக் மாதி பிரஸ்ன ராசியக்தி வேணும் தமிழ்நாசில தகின்றது மே தினக்கீப்பகட மத்தேன் கல்பிட்டிய வச்ச சிதுவீம் ඒ කල්පෙටිය වෙච්ච සිදුවීමේදී දීවරයා පාර හරස් කරගෙන පාරේ සාමාන්‍ය ජනතාවට යන්න බැරි වෙන ආකාරය සකස් කිරීම සම්බන්ධව අපිට වෙනම ගැටලුවක් තියෙනවා. එම පාර හරස් කරන්න බෑ. එක හරි. අපි ඒක පිළිගන්නවා. හැබැයි ඒ තත්ත්වෙට දීවරයා පත් උනේ කොහොමද කියන එක අපිට ප්‍රශ්නයක් තිබෙනවා. ඒ තත්ත්වෙට දීවරයා පත් වෙන්න හේතු පාදක වෙච්ච අනිකුත් ප්‍රශ්න රාශියක් එකතු වෙලා තිබෙනවා. ප්‍රධාන වශයෙන්ම තමයි කල්පිටියේ ක්‍රියාත්මක වෙන ලයිලා සුරුක්කු දැල්පන්න ක්‍රමයට මම හිතන්නේ මේ ක්‍රමය එකපාරක් නැවැත්තුවා මෑතකදී. හැබැයි නැවැත්තුවට පස්සේ අධිකරණයෙන් නියෝගයක් ලැබුණා ආපහු ඒක කරන්න පුළුවන් කියලා. එහෙම නැතිනම් ඒ දැල් පන්න ක්‍රමය පොඩි වෙනසක් කරලා කරන්න අවස්ථාව ලබා දුන්නා. දැන් අපි මූලාශ්‍රයේ ඔබන මන්ත්‍රීතුමනි, අපි කොළඹ පාතාලය ගැන කතා කරනවා. කොළඹ පාතාලයේ බොහෝ දේවල් ගැන අපි විවේචනාත්මකව කතා කරනවා. ඒක ලංකාවට ලොකුම ප්‍රශ්නයක් කියලා. හැබැයි මම මෙවැනේ මේ සභාව ඉදිරිපත් කරනවා දීවරංගෙත් පාතාලය කණ්ඩායමක් ඉන්න. ඒ දීවරංගේ පාතාල කණ්ඩායම තමයි මේ පන්න ක්‍රමත් එක්ක මේ මූදේ මේ වැඩ කොටස කරන්නේ. 1986-87 ගැසට් කරලා තියෙනවා.
ගරු මන්ත්‍රීතුමා, ගරු ලකී ජයවර්ධන මන්ත්‍රීතුමා මූලාසනයේ බාරත්.
ගැසට් කරලා යම්කිසි දීවර මාළු වලන පන්න ක්‍රමයක් ලබා දුන්නා. ඒ පන්න ක්‍රමය විශේෂයෙන්ම ලබා දුන්නේ මුදු සතුපුන් 10කට එහා ගිහිල්ලා තනි බෝට්ටුවකින් ගිහිල්ලා කිමුදුන් කාර්යයන්ගේ සහයෝගය නැතිව මාළු වලන වැඩපිළිවෙලක් තමයි දැලක් එක්ක නිර්මාණය කරලා දුන්නේ. හැබැයි ඒ ක්‍රමේ වෙනස් කරලා තමයි විශේෂයෙන්ම අපි දන්න විදිහට දැන් ලයිලා සුරුක්කු දැල් මේ පන්න ක්‍රමය ආවේ. මේ පන්න ක්‍රමය ආවට පස්සේ මොකද්ද මෙයා කරන්නේ? මෙයා කරන ක්‍රමවේදය තමයි මෙයා යනවා බෝට්ටු 10ක 15ක් එකතු ඒක රාශි කරගෙන ගිහිල්ලා මේගොල්ලෝ ගෙනියනවා කිමුදුන්කරුවන් ගිහිල්ලා කිමුදුන්කරුවන් බලනවා මාළු ඉන්න තැන මොකද්ද කියලා. ඒ තන මොකද්ද කියලා ඒ අඳුනගත්තට පස්සේ ඒ කිමුදුන් කරුවන් එළියට මූද පතුලේ ඉඳලා එවනවා ගොඩ එතනම උඩට එවනවා ඒ ස්ථානය හඳුනා ගන්න. ඊට පස්සේ මේ බෝට්ටු ටික එකට ගිහිල්ලා මේ වටේ දැල් වට කරාට පස්සේ අර කිමුදුන් කරුවා යට මේක මූට්ටු කරනවා. විශේෂයෙන්ම දැල ඇතුලේ එක බෑග් එකක් වගේ හිටින් එහෙම සකස් කරාට පස්සේ කිමුදුන් කරුවා උඩට ඇවිල්ලා විශේෂයෙන්ම අර දැල් ටික වටෙන් වට කරපු දැල් ටිකත් එක්ක මේ මාළු ටික අල්ල ගැනීම වැඩසටහන කරද්දී මතක තබා ගත යුතු විශේෂ කාරණේ තමයි සමහර වෙලාවල් මේ මාළු ප්‍රමාණය වැඩි නම් මේ අය ඩයිනමයිට් පාවිච්චි කරනවා මේ මාළු ටික මරලා ගොඩට ගන්න. ඒ විතරක් නෙමෙයි, එහෙම ගන්නවට අමතරව මෙය සමහර වෙලාවට දැල අඩියේ ගල සමහරලා ගලත් එක්ක දැල සම්බන්ධ වුණාම ගල කඩලා තමයි දැල බේරලා මේ අය ගන්නෙ. ඒ නිසා මූදේ පතුලටත් විශාල හානියක් වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි, සමහර අවස්ථාවල දීවර අනිකුත් දීවර දැකලා තියෙනවා මේ අය මේ රැකියාව කරනකොට විශේෂයෙන්ම කලිපිටි ප්‍රදේශයේ ඩොල්පින් මත්ස්‍යයන් විශාල වශයෙන් විනාශ වෙච්ච අවස්ථා තිබෙනවා. ඒ විනාශ වුණාට පස්සේ මේ අය ඒ දොල්පින් මත්ස්‍යයාගේ බඩ පළල මොනවාරි එල්ලලා මත්ස්‍යාව යට ගිල්ලනවා. මොකද එළියට આવත් ප්‍රශ්නයක් නිසා. දැන් මෙවැනි කාරණාවල් සිද්ධ වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ, මේ අපේ පුංචි දීවරයා තාමත් අමාරුවෙන් බෝට්ටුවක් තියාගෙන ඒ රැකියාව කරන මේ දීවරයාට මුහුදේ විශාල බලපෑම් සිද්ධ වෙනවා මේ කණ්ඩායමේ. මේ කණ්ඩායමේ විශාල බලපෑම් සිද්ධ වෙන්න ප්‍රධාන හේතු තව තියෙනවා රාශිය. මොකද හේතුව? මේ අය ඉතාමත්ම ධනපතියෝ. මෙයට මුදල් ගොඩ ගහලා තියෙන කණ්ඩායම්. මෙය වටේ විශාල ප්‍රමාණයක් ආරස්ක හැටියට ඉන්නා විතරක් නෙමෙයි, මෙයගේ යැපෙන රාශියක් ඉන්නවා. මෙයත් එක්ක එකට යුතු වෙලා තමයි මේ වැඩසටහන කරන්නේ. ඒ නිසා මම විශේෂයෙන්ම අපේ ධීවර අමාත්‍යතුමා, මම දන්නවා මේ වෙනකොට මේක අඳුනගෙන තියෙනවා. ධීවර අමාත්‍යතුමා මේක අඳුනගෙන මම හිතන්නේ සාකච්ඡාවක් ලබා දීලා තියෙනවා. තව දින කීපෙම මම සාකච්ඡාවක් ලබා දීලා තියෙනවා මෙයත් එක්ක මොනවද ඊළඟට කරන්න කියන එක. මම ඉල්ලීමක් කරනවා ධීවර අමාත්‍යතුමාගේ ඉතාමත්ම ගෞරවයෙන් පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ සියලුම ධීවර ජනතාව වෙනුවෙන් මේ වන්න ක්‍රම, එහෙම නැත්නම් මේ දැල්වලින් මාළුවලින් මේ ක්‍රමවේදය සම්පූර්ණයෙන් නතර කළා දාන්න. මේක නතර කළා දැම්මට පස්සේ ඔබතුමාට සම්පූර්ණයෙන් මීගොමේ සිට පුත්තලමේ එහා කෙරවලට යනකම්, අනාතිවිල්ලට යනකම් ඉන්න ධීවර සියලු ජනතාවත් එක්ක සාකච්ඡා කරා නම් ඔබතුමාට තේරෙයි ඒ අය සියලු දෙනාම මේ ක්‍රමවේදයට විරුද්ධයි. ඒ විරුද්ධ වෙන්න හේතුවක් තියෙනවා. මෙන්න මේ හේතු රාශියත් එක්ක එකතු වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ පුංචි ධීවරයෝ ටික මෙයා ගිහිල්ලා ඉතාමත් අමාරුවේ මාළු ටිකක් අල්ලගෙන ඇවිල්ලා ගොඩට ඇවිල්ලා මහ ජනතාවට විකුණලා ඉතා අමාරුවෙන් ජීවත් වෙන්නේ. ඒ නිසා මෙයාට ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒත් එක්කම තව මේකට බැඳිච්ච තව ප්‍රශ්න කීපයක් තියෙනවා. අපි දන්නවා බහුදින යාත්‍රා, ඒ වගේම මාදල් වන්න ක්‍රමයත් එක්කම සුළු ධීවරය මේ තුන්ගොල්ලෝ, මේ තුන්ගොල්ලටම මේක ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා මම හිතනවා අපි විශේෂයෙන් හිතන්න ඕන ධීවරයෝ වැඩි පිරිසක් ඉල්ලන්නේ මොකද්ද මේ රටේ, අන්න එක හරියට ලබා දෙන්න. අපි විශේෂයෙන්ම අපි කාර්යක සභාවල ධීවර අමාත්‍යංශයේ අපේ අධ්‍යක්ෂ සුමාලත් එක්කම, නිලධාරි මහතුරුත් එක්කම, ඒ වගේ සූදේශ කටයුතු අමාත්‍යංශයේ නිලධාරි මහතුරුත් එක්කම විශේෂයෙන්ම නැගෙනහිර සහ උතුර ප්‍රදේශයේ රාජ්‍ය ලේකම්වරුත් එක්ක රාශි කරගෙන ඒ ධීවර නිලධාරිත් එක්ක රාශි කරන අපි සාකච්ඡා කරා. ඒ සාකච්ඡා කරද්දී අපි නාවික හමුදාව කැඳෙව්වා, පොලිසිය කැඳෙව්වා, මේ සියලු දෙනා කැඳවලා සාකච්ඡා කරනකොට අපි මේ කල්පිටියේ මේ කතා කරනවාට වඩා විශාල විනාශයක් ඒ ප්‍රදේශයේ වෙන බව අපිට හඳුන්ලා දුන්නා. හඳුන්වා දුන්නට පස්සේ අපි ක්‍රමවේදයක් සකස් කරා කාර්යක සභාවේ. ඒ ක්‍රමවේදේ තමයි අපි කිව්වා ඩයිනමයිට් පාවිච්චි කරන මේ ධීවරයෝ ඉන්න ස්ථානවල අපි හදන්න කිව්වා. හැම ගමකම ගමේ ජනතාව ඒකරාශි කරගෙන යම්සි කමිටුවක්. ඒ කමිටුවට අපි ඉල්ලීමක් කරා සංවාද නිලධාරීන් ඒකරාශි කරගන්න, ඊළඟට ග්‍රාම නිලධාරීන් එකට ඒකරාශි කරගන්න, ඊළඟට දිවිනගම නිලධාරීන් එකට ඒකරාශි කරගන්න, ඒට අමතරව සිවිල් සංවිධාන සහ සිවිල් ආරක්ෂක කමිටුවත් මේකට ඒකරාශි කරගන්න කියලා. ඒකරාශි කරගෙන විශේෂයෙන්ම ඩයිනමයිට් පාවිච්චි කරන ධීවරයෝ, ධීවර මුදලායිලා ටික, මේ අය රටම විනාශ කරන කණ්ඩායම. මේක විශේෂයෙන්ම ආරක්ෂාවටත් විශාල වශයෙන් බලපාන ප්‍රශ්නයක්. ඒ නිසා අපි ඉල්ලීමක් කරා ජනතාව දැනුවත් කරලා ජනතාවගේ සහයෝගයෙන් මේ අය අල්ලගන්න වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරන්න කියලා. ඒකට දින කීපයකට පතමින් පැවති කාර්යක සභාවේදී අපි කතා කරගත්ත විදියට ගරු ධීවර අමාත්‍යතුමත් එක්ක සාකච්ඡා කරනවා කියලා කිව්වා. ඒ කොහොමද කරන්න කියන එක ධීවර අමාත්‍යංශයට ඒක විශාල සහයෝගයක්, ඒ වගේම ධීවර ඇමතුමාට විශාල ශක්තියක් වෙනවා. ඒක කොහොමද විශේෂයෙන්ම ජනතාවගේ හඬ අවදි වෙනවා නම්, ජනතාව හරියට දැනුවත් වෙනවා නම්, ඒ දැනුවත් වෙලා ජනතාව අවශ්‍ය කරන තොරතුරු ටික අපේ ආරක්ෂක අංශයට ලබා දෙනවා නම් ඒක විශාල සහයෝගයක් වෙනවා කියලා එතුමාලා ප්‍රකාශ කරා. මොකද එතකොට මේවා නවත්තන්න අවශ්‍ය වැඩපිළිවෙල සකස් කරන්න පුළුවන්. ඒ නිසා අපි මුහුද ආරක්ෂා කරනකොට මාළුව පමණක් නෙවෙයි, මුහුදේ අභ්‍යන්තරයේ තියෙන සුන්දරත්වය අපි, ඒ වගේම පාරිසරික වශයෙන් අපිට බලපාන දේවල් ටික, ඒ වගේම අපි දන්නවා කල්පිටියේ තියෙන කොරල් පර ටික, ඒකමයි දැන් ආසියාවෙම තියෙන හොඳම කොරල් පර ටික තියෙන කල්පිටියේ. අපි දන්නවා එතන තමයි වැඩිපුරම සුන්දරත්වය තියෙන ප්‍රදේශය. එහෙනම් ඒ ප්‍රදේශෙත් හානි වෙනවා නම් මං ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන්ම අපේ ධීවර අමාත්‍යතුමාගේ නැවත නැවතත් මේ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් ඉතාමත්ම හොඳින් හිතලා බලලා වැඩ කටයුතු කරන්න. හේතුව තමයි අපි දන්නවා ධීවරය එදා එළියට බැස්සා තෙල් ප්‍රශ්නෙට. ඒ ආණ්ඩුවට විශාල ප්‍රශ්නයක් වුණා ඒක. ඒ තෙල් ප්‍රශ්නේදී අපේ සහෝදරයෙක් හලාවතදී මිය ගියා වෙඩි උණ්ඩෙන්. ඒ මිය ගියාට පස්සේ තමයි ආණ්ඩුවට එදා ඇස්සරුනේ.
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
දැන් ප්‍රශ්නයක් තියෙනවා අපේ මූලාසන හොබන ගරු මන්ත්‍රීතුමනි, එක විනාඩියයි. දැන් ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද මේ කල්පිටියේ දැනට උද්ගත වෙලා තියෙන ප්‍රශ්නය තවදුරටත් උග්‍ර වුණොත් අමතක කරන්න එපා. මූදෙදී කීප දෙනෙක් මියයයි මිනිමරුම් රාශියක් සිද්ධ වෙයි ගම් අතර ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙලා විනාශයක් වෙයි කියලා මම මතක් කරනවා මේ අවස්ථාවේදී. මොකද ඒ අනතුරු ඇඟීම කරන්න ඕන ඒක අපිට දැනෙනවා එතන. ඒ නිසා විශේෂයෙන්ම මම ඒක මතක් කරමින් මේ අවස්ථාව ලබා දුන්න ඔබතුමාට මගේ ස්තුතිය පළ කරමින් ධීවර අමාත්‍යතුමාට මේ සියලු දේ කරන්න ශක්තිය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬව බොහොම ස්තුතියි.
ස්තුතියි Honorable G. Sirination.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் மீன்பிடித்துறை தொடர்பாக உரையாற்ற கிடைத்தமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இலங்கை எடுத்துக்கொண்டால் ஒரு தீவாக அமைந்திருக்கின்ற ஒரு நாடு, தீவாக இருக்கின்றபடியால் நீண்ட கடலோரத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக அமைந்திருக்கின்றது. இந்த கடலோரத்தை கணிப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற போது 1780 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கரையோரங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இலங்கையில் நாங்கள் கடல் மீன்பிடிப்பிலும் ஈடுபடுகின்றார்கள். இன்னொரு வகையில் பார்த்தால் உவர்நீர் மீன்பிடிப்பிலும் ஈடுபடுகின்றார்கள், நன்னீர் மீன்பிடிப்புகளிலும் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் எங்களுக்கு மீன்பிடி துறை என்பது மிக முக்கியமான வருமானத்தை தருகின்ற, எங்களது மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற, இன்னொரு வகையில் சொன்னால் வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற, சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற, அந்நிய செலாவணியினை ஈட்டி தருகின்ற ஒரு துறையாக இந்த மீன்பிடித்துறை அமைந்திருக்கின்றது. இந்த மீன்பிடித்துறையானது யுத்த காலத்தின் போது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த மீன்பிடி துறையில் ஒரு பின்னடைவு காணப்பட்டது. ஏனென்றால் யுத்த காலத்தின் போது அவர்களை அனுமதிப்பதிலும் பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைய நிலையில் யுத்தம் தணிந்திருக்கின்றது. இந்த காலத்தில் கடலை அண்டிய பகுதியில் நடைபெறுகின்ற கடல் சார்ந்த மீன்களை பிடிக்கின்ற அந்த துறைகளையும், நன்னீர் சார்ந்த மீன்களை பிடிக்கின்ற வழிகளிலும், உவர்நீரை அடிப்படையாக கொண்டு மீன்பிடி தொழிலை அபிவிருத்தி செய்கின்ற செயற்பாடுகளிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது. 1970 1977 இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில் ஸ்ரீமாவோ அம்மையார் ஆட்சி செய்த காலத்தின் போது இந்த மீன்பிடித்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அதனூடாக நடவடிக்கைகளை எடுத்ததன் மூலமாக மீன்பிடித்துறையில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான நிலைமை காணப்பட்டது. அதேபோன்று 1978 பிற்பட்ட காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆட்சி அமைத்த போது ஜப்பானின் உதவியுடன் இலங்கையின் மீன்பிடித்துறையினை வளர்த்தெடுப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் யுத்தங்கள் தொடங்கிய காரணத்தினால் அந்த முயற்சிகளும் பின்னடைவை கண்டிருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலைமையில் இந்த மீன்பிடித்துறையினை வளர்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால், இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் வாகரையிலிருந்து துறை நிலாவணை வரைக்குட்பட்ட அந்த கடலை அண்டிய பகுதிகள் மீன்பிடிப்பதற்கு சாதகமான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகளில் மீன்பிடி துறையினை வளர்த்தெடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் அந்த இடத்தில் குறிப்பாக அவர்களுக்கு மீன்பிடி சார்ந்த தரிப்பிடங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறான தரிப்பிடங்களை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக, அல்லது மீன்பிடி துறைமுகங்களை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக அந்த இடத்தில் மீன்பிடிக்கின்றவர்களுக்கு அதிகமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். குறிப்பாக கழுவங்கேணி, அதனை அடுத்ததாக காணப்படுகின்ற தளவாய் மற்றும் இன்னும் அடுத்த பக்கமாக வருகின்ற போது புன்னக்குடா, இன்னும் நாங்கள் வருகின்ற போது நாவலடி, கல்லடி போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் அந்த கடற்கரை பிரதேசங்களில் மீன் பிடிக்கக்கூடிய கரையோர நிலைமை காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கு புதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அந்த இடங்களில் மீனவர்கள் அந்த தங்களுடைய அந்த மீன்பிடி அந்த போட்டுகளை தரித்து நிற்பதற்கான அந்த தரிப்பிடங்களை அல்லது துறைமுகங்களை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக அவர்களுடைய மீன்பிடிக்கின்ற அந்த ஆர்வத்தினை மீன்பிடியில் ஈடுபடுகின்ற அந்த முயற்சியினை நாங்கள் மேலும் உயர்த்தி காட்டுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. இன்றைய நிலையில் மீன்பிடிப்புக்கின்றவர்களுக்குரிய உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பது, அவர்களை ஊக்குவிப்பது, அத்தோடு சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிக்கின்ற அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது, சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது, அதேவேளை மீன்கள் பழுதடையாமல் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் களஞ்சியங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நிலைப்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் அங்கு கல்லடி பகுதியில் ஐஸ் பிளான்ட் ஒன்று காணப்பட்டது. அந்த ஐஸ் பிளான்ட் தற்போது மூடப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த ஐஸ் பிளான்டில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற ஐஸ் கட்டிகள் மீன்களை பழுதுபடாமல் வைத்திருப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உகந்ததாக அமைந்திருந்தது. ஆனால் அண்மையில் அந்த ஐஸ் பிளான்ட் மூடப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது. அங்கு காணப்படுகின்ற தொழிலாளர்கள் தொழில் வாய்ப்புகளை இழந்த நிலையில் காணப்படுகின்றார்கள். அதேவேளை அங்கிருக்கின்ற 5 தொழிலாளிகளுக்கு 8 மாதங்களாக சம்பளங்கள் கொடுக்கப்படாத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் அமைச்சரை கேட்டுக்கொள்கின்ற ஒரு விரயமாக கேட்டுக்கொள்கின்றேன், அந்த மட்டக்களப்பு பிராந்தியத்தில் காணப்படுகின்ற அந்த ஐஸ் பிளான்ட், கல்லடி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அந்த ஐஸ் பிளான்ட் என்பவற்றை புதுப்பிப்பதன் மூலமாகவும் அந்த இடத்தில் ஐஸ் கட்டிகளை பெற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்பினை வசதியினை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய நடவடிக்கையினை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வடமாகாணத்தில் 1983 காலப்பகுதியில் 15 வீதமான மீனவர்கள் 40 வீதமான மீன் உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தங்களுடைய திறமையினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். 1983 பிற்பட்ட காலப்பகுதியில் யுத்தம் நடைபெற்றபடியால் அவர்களால் அந்த முயற்சியினை மேலும் வளர்த்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நன்னீர் மீன்பிடிப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, உவர் நீர் மீன்பிடிப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுக்குரிய வாய்ப்புகள் வசதிகள் போதிய அளவில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை பார்க்கின்ற போது அவர்கள் அன்று எவ்வாறு மீன்களை பிடித்தார்களோ அதே மாதிரியில் அதே பாணியில் தான் இன்றும் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய நவீனத்துவ வசதிகள் புதிய நடைமுறைகள் அவர்களுக்கு இன்னும் கிடைக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த பிராந்தியங்களில் மீன்பிடியினை அதிகரிப்பதற்கும் மீன்பிடி மூலமாக எமது நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய வருவாயினை அதிகரிப்பதற்கும் இந்த மீன்களை நாங்கள் உள்நாட்டு சந்தையிலும் வெளிநாட்டு சந்தைகளிலும் விற்பதற்கும் ஏற்ற விதத்தில் எங்களுடைய மீனவ கைத்தொழில் விருத்தி செய்யப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தினை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடற்கரை பிரதேசங்களில் இயற்கையாக மீன்பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதைவிட குடாக்கள், கடல் நீர் ஏரிகள், கலப்புகள் என்று பல பிரதேசங்கள் அங்கு காணப்படுகின்றன. எனவே அந்த இடங்களிலும் இயற்கையான மீன் வளர்த்தலின் ஊடாக அவற்றை கட்டி எழுப்புவதற்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய கைங்கரியங்களை செயற்பாடுகளை நாங்கள் விஸ்தரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களது மக்களை பொறுத்தமட்டில் அநேகமான மக்கள், நான் நினைக்கின்றேன் 30% அதிகமான மக்கள் இந்த மீனவ தொழிலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மீனவ தொழிலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற மக்களை மேலும் இந்த தொழில் மூலமாக தங்களது வீட்டு வருவாயை மட்டுமல்லாமல் நாட்டு வருவாயினையும் அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் அவர்களை வழிப்படுத்த வேண்டிய தேவை இந்த அமைச்சுக்கு இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த மீன்பிடி தொழிலை எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக கிடைக்கின்ற உணவானது புரதச்சத்து கூடியதாகவும் ஊட்டச்சத்து கூடியதாகவும் இருக்கின்றபடியால் இந்த உணவின் மூலமாக குறை போசணை மட்டங்களை அகற்றுவதற்கு கூட வழி சமைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சீனா மற்றும் ஜப்பான், நியூசிலாந்து, நோர்வே போன்ற நாடுகள் இந்த மீன்பிடி துறையில் பாரிய அபிவிருத்தியினை கண்டிருக்கின்றன. எனவே இந்த நாடுகளோடு எமது மீன்பிடி துறை சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் அவர்களுடைய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமாகவும் எமது நாட்டிலும் இந்த மீன்பிடி துறையில் பாரிய வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இன்றைய நிலையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு வடக்கு மாகாண மக்கள் மீண்டும் அவர்கள் ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலையில் மீள தங்களுடைய தொழில்களை ஆரம்பித்து அவர்கள் அந்த தொழிலின் மூலமாக மீளெழுச்சி பெறுவதற்கு ஏற்ற வாய்ப்பு வசதிகளை பல விடயங்களிலும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாதுவிட்டால் இந்த நல்லாட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழக்கின்ற ஒரு நிலைமையும் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் நாங்கள் பல்வேறு பட்ட துறைகளிலும் இந்த மீனவ கைத்தொழிலை கட்டியெழுப்புவதற்கு ஏற்ற விதத்தில் சகலரும் உழைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல், மாகாண வேறுபாடுகள் இல்லாமல், இன வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் சென்றடையக்கூடிய விதத்தில்
பிளீஸ் கரு நியோஜிய கதாநாயகத்துமா முழு சொன்ன பிளீஸ் கோ ஆன்.
மீனவ கைத்தொழில் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் சில செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பாக மக்கள் மத்தியில் அந்த செயற்திட்டங்கள் பற்றிய ஒரு விளக்கத்தினை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அந்த விளக்கங்களை போதிய அளவுக்கு அவர்கள் பெற்றதன் பின்னர் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எதிர்ப்புகள் இல்லாமல் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது. அல்லாது மேல்மட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் திடீரென்று கீழ்மட்டத்திற்கு இறக்கப்படுகின்ற போது தவறுகள் அல்லது ஒரு விதத்தில் எதிர்கணியமான சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் விளைகின்ற போக்குகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவேதான் நான் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், புதிய திட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற போது சாத்திய வள ஆய்வுகளை சாத்தியமான விதத்தில் மேற்கொண்டு சகல மக்களுக்கும் முறையான விளக்கங்களை அளித்ததன் பின்னர் அப்படிப்பட்ட திட்டங்களை வெளிப்படைத்தன்மையாக கொண்டு செல்கின்ற போது எங்களுக்கு எந்த விதமான இழப்புகளோ அல்லது எதிர் மறையான சிந்தனைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக உவர் நீர் நிலையங்களை கொண்டிருக்கின்ற பல சிறிய கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த கிராமங்களில் அன்று தொட்டு இன்று வரை மீனவர்கள் சாதாரண நடைமுறையில் வழக்கமான பாணியில் மீன்களை பிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு புதிய முறைகள், புதிய நுட்பங்கள், புதிய கருவிகள், புதிய படகுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தன்மை எமது பிராந்தியத்தை பொறுத்தமட்டில் குறைவாக காணப்படுகின்றது. எனவே இவர்களுக்கு தெம்பூட்டக்கூடிய விதத்தில் அல்லது இவர்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய விதத்தில் இளைஞர்களை அந்த துறைகளில் பயிற்றுவிக்க வேண்டும். அதேவேளை இந்த மீன்பிடி சம்பந்தமான பயிற்சிகளை பெறுவதற்கும் அதற்கான நுட்பங்களை பெறுவதற்கும் ஏற்ற கல்வி முறைகளை பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு மட்டங்களிலும் அவர்களுக்கு அறிமுகம் செய்வதன் மூலமாக அந்த கோட்பாட்டு அறிவு, தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை அவர்கள் பயன்படுத்தி மேலும் அவர்கள் இந்த துறைகளில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த உவர்நீர் பகுதிகளிலும் நன்னீர் பகுதிகளிலும் மீன்பிடிக்க செல்லுகின்ற மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. அண்மையில் உப்போடை என்ற பிரதேசத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் முதலையினால் தாக்கப்பட்டு அவரது சடலம் அந்த ஆற்றில் மிதந்து கொண்டு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே போன்று அம்புலாந்துறை என்கின்ற கிராமத்தில் கரையில் நின்று மீன்பிடித்த ஒரு மீனவன் முதலையினால் தாக்கப்பட்டு அவருடைய கால் அவ்வாறே முதலையினால் கடித்து எடுக்கப்பட்ட நிலையில் அவர் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நாட்டில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மீனவர்களை கொல்லுகின்ற குதறுகின்ற முதலைகளுக்கு கூட நாங்கள் மனிதாபிமானம் காட்டுகின்றோம். அதே போன்று எமது பிரதேசங்களில் கிராமங்களுக்குள் உள்ளே நுழைந்து யானைகள் பல குடிமக்களை அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையும் காணப்படுகின்றது. இவ்வாறு முதலைகளும் யானைகளும் அட்டகாசம் காட்டுகின்ற அந்த வேளையில் அவற்றிற்கு நாங்கள் மன்னிப்பு அளிக்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். யானைகள் எத்தனை பேரை தாக்கினாலும் மன்னிக்கின்றோம், முதலைகள் எத்தனை மீனவர்களை காவு கொண்டாலும் அவற்றை மன்னிக்கின்றோம். ஆனால் ஒரு தரிப்பிடத்தில் நிறுத்தாமல் சென்றார்கள் என்பதற்காக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே யானைக்கு முதலைக்கு நாங்கள் காட்டுகின்ற மனிதாபிமானங்களை ஏன் இந்த மாணவர்களுக்கு காட்ட முடியாமல் போய்விட்டது என்கின்ற கேள்வி எழுகின்றது. எனவே இனிவரும் காலத்தில் எமது நாட்டில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதாக இருந்தால் அல்லது நல்ல நடைமுறையில் எங்களுடைய செயற்பாடுகள் அமைவதாக இருந்தால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அல்லது பாரபட்சமான முறையில் முடிவுகளை எடுத்து மாணவர்களை மனிதர்களை பழி வாங்குகின்ற பழி எடுக்கின்ற செயல்பாடுகளை மிகவும் சாதுரியமாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற செய்தியினை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இனிவரும் காலத்தில் துர்ப்பாக்கியமான நிலைமைகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்க கூடாது. ஆட்கொல்லி யானைகள் ஆட்கொல்லி முதலைகளுக்கு காட்டுகின்ற நம் மனிதாபிமானங்களை மனிதர்கள் மீதும் காட்ட வேண்டும். எமது மீன்பிடித்துறை மேலும் அதிகரித்து செல்வதற்கு அல்லது அதன் உற்பத்தி திறன் அதிகரித்து செல்வதற்கு ஏற்ற விதத்தில் அமைச்சர் மட்டக்களப்பு சார்ந்த பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் ஏனைய பிரதேசங்களிலும் உங்களுடைய செயற்பாடுகளை விஸ்தரிக்க வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.